Honorable Rao Hakim. Gaurava Rao Hakim.
Bismillah Rahman Rahim. Gaurava குழுக்களின் குழுக்களின் பிரதித்தவிசாளர் அவர்களே, இன்று உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பலவிதமான வாத பிரதிவாதங்களின் பிற்பாடு இன்று சபைக்கு முன்னால் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னும் பல குளறுபடுகளை கொண்ட ஒரு சட்ட மூலமாக இது இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த சபைக்குள்ளும் பிரதமரோடும் அமைச்சர் சம்பந்தமான அமைச்சர் ஃபைசல் முஸ்தபாவோடும் இந்த என்னை பேச்சுக்கு அழைப்பதற்கு ஒரு நிமிடங்களுக்கு முன்பும் நான் வாக்குவாதப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையை நீங்கள் அவதானித்தீர்கள். எனவே இதற்கான வாக்களிப்புக்கு முன்பாக நாங்கள் அமைச்சரிடத்தில் இருந்து சில உத்தரவாதங்களை எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உத்தரவாதங்கள் இல்லாமல் இதற்கு வாக்களித்தோம் என்று வருகிற போது நாங்கள் எந்தெந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அந்த சமூகத்துக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் சமூகத்துக்கு துரோகம் அளித்தவர்களாக கணிப்பிடப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அதன் காரணமாக என்னுடைய ஒரு சில விஷயங்களை இங்கு நான் ஆங்கிலத்திலே குறிப்பிட்டாக வேண்டும் நினைக்கிறேன். என்றால் இந்த விவகாரமாக குறிப்பிட்ட அமைச்சர் பிரதம மந்திரி போன்றோர் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே இந்த குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டிய போது அதற்கான வாக்குறுதிகளை தந்தார்கள். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு பாராளுமன்றத்திலே இந்த அவையிலே அதற்கான உத்தரவாதங்களை தருவதாகவும் இயலுமான இடங்களிலே அதற்கான திருத்தங்களை உள்வாங்குவதாகவும் சொல்லியிருந்த போதிலும் அது நடக்காத பட்சத்திலே அது சம்பந்தமாக இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றன. இடைநடுவிலே நான் பேச்சுக்கு அழைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த விஷயங்களை சற்று கோடிட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஆனரபிள் டெபுட்டி சேர்மன் ஆஃப் கமிட்டிஸ், தி நேஷனல் டீலிமிட்டேஷன் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த மினிஸ்டர் ஃபார் த டிவிஷன் ஆஃப் ஈச் லோக்கல் அத்தாரிட்டி ஏரியா இன் டு வார்ட்ஸ் to determine the boundaries of each ward and assign a name and a number to each such ward. The committee, in making its recommendation for the division of a local authority area into wards, had to follow a criteria set out in the law and was obliged to consider number of factors such as ethnic composition of the local authority and the need to ensure representation on the basis of ethnic ratio, the geographical area of the local authority, its physical features, and the population of the local authority area, and the density of population, and the level of economic development of the local authority area. One of the important factors the committee had to consider was the ratio of the ethnic composition of a local authority area and the need to ensure representation on the basis of ethnic ratio. A similar criterion was also adopted in order to create multi-member wards. The above process was completed and the gazette was issued on the 21st of August 2015. And when this process was started by the previous administration, the former minister Basil Rajapaksa, though he was not the minister in charge of the subject, there was a different minister, but he was virtually dominating the whole process. And then he had through various machinations introduced various different criteria, and finally we found there had been serious discrepancies that resulted in injustice to many dispersed communities. And because of the representations made by us as concerned parties that the recommendations of the committee was biased, arbitrary and irrational, the minister appointed a committee to make recommendations to him, which was an appellate body, on whether boundaries of wards in a local authority should be altered. This committee too was guided by the principles applicable to the delimitation committee. Report of the committee was submitted to the minister with recommendations to alter boundaries of wards and names where it was felt appropriate based on representations made by the concerned parties. Thereafter, the minister issued a gazette. Now again, we find that Though the committee was appointed, there is still a large number of issues remaining to be considered with regard to boundaries of wards, names of local authorities, names of wards, multi-member wards, etc. Some of the issues, especially the way in which certain wards have been carved out, have resulted in adversely affecting representation of ethnic minorities. It is ironic that an election system that sought to ensure fair and balanced representation to communities has resulted in dilution of their right to representation owing to political machinations. And this I am very constrained to say, though it was a collective effort, though we were in this government, though we made several representations to the committee headed by the late public servant, one of the celebrated public servants, Mr. Pieris. He's a very good gentleman. Before him, we went and made representations. He gave us time, but he gave us various assurances. But finally, when the report came, we found even those assurances had not been complied with. And this anomalous situation needs to be remedied to ensure fair representation to dispersed communities before elections are held to local authorities. One such very glaring mistake, which has been pointed out even by Mr. Pieris. He had also said it several times. I hope the minister will be here just to listen to me. Honorable Minister, you see, you know, our voting for this bill depends on certain assurances you will give from the floor of the House, so that we can at least justify that we have impressed upon the minister about the anomalies that are being created, and that we will correct them, at least subsequently, so that we will be able to tell our people that we voted on the assurance given to us. No, you can reply when you are replying. You don't have to intervene now. Now, for instance, one particular example that the chairman himself in a variety of workshops had mentioned is about the Samanthurai Pradeshik Sabha. Now, Samanthurai Pradeshik Sabha has, in the previous delimitation, had only 10 members. And now, the voter population is almost 40,000. Dehiyatta Kandiya Pradesh Sabha is also 40,000. But members are 23 in number, almost double or more. And then Lahugala Pradesh Sabha, which has only 5,000, have got 12 members. You see, I mean, Honorable Dala Salahapurma will understand, this is something which is an anomalous situation. Meme Vyakulatwe, Api Yamakareking. හරිගැස්ුවේ නැත්තම් අපිට මේ පනතට ඡන්දය දීම පිළිබඳව විශාල ප්‍රශ්නයක් පැනනගිනවා කියන එකයි මම ඇමතුමාට පැහැදිලි කරේ මොකද මේක සභාපතිතුමා පවාම මේ සඳහා පැවතු වැඩමුළුවල මේ ව්‍යාකූලත්වය පිළිබඳව මේක මොකද මේ මන්ත්‍රීවරු වැඩි කිරීමේ බලතල ඒ කොමිසමට නැති බැවින් මේක තමන්ට කරන්න බැරි වුණා කියන එක එතුමා පිළිගත්තා එබැවින් ඒ සඳහා වූ යම් ප්‍රයත්නයක් අපි ගත යුතුයි එහෙම කරලා මැතිවරණයක් තිබීම තමයි යුක්තිගරුක ක්‍රියාවක් වන්නේ කියන එක පිළිබඳව මම කියා සිටිය යුතුයි in order to clarify this since my time is limited honorable deputy chairman of committees I would like to table the representations that were made in tamil on the 17th of november 2015 by our member of parliament mr M.I.M. Mansoor. I will table it as part of my speech. It will be tabled. Together with that, I would also like to point out other anomalous situations in various other areas. Now, for instance, in the Musalli Pradeshik Sabha, also a very serious situation has arisen where the number of members that have been allocated has been allocated in a very unjustified manner, particularly in Arippu and Silavathurai and also in Vaunia, Andangulam area, all these areas there has been the double member wards have been created for lesser number of members and single member wards have been created for larger number of voters. And this issue is also something that we cannot justify when it comes to the position. In this regard, I would like to table another letter that the people of the area, the president of the Musalli Mosque Federation has, this is regarding the Musalli Pradeshik Sabha, Musalli Mosque Federation very clearly says, in 2011, the Muslim representation was 8 out of 9, and the rest was Tamil representation. This was the ethnic ratio proportion, and which was a correct one. However, after 2014, while the ward system was introduced, during the changing process of the system, certain officers have conspired to change the wards. Delimitations have been carried out very secretly without any transparency. And subsequently, when the gazette notification came, it seems that Aripu village had been divided into two wards, as Aripu East and Aripu West, just for 572 families, whereas 1,341 voters allocated two members, whereas only one member is allocated to Maradamadu and Verpangulam GS divisions that consist of almost 1,231 families with 2,003 voters. And this same situation in Vaunia, in Andangulam area also, a similar situation has arisen, and which also, which we are Andia Puliangulam, where there are 800 votes, it has been forcibly annexed with Manik Farm area, where there's only one member could be elected. So these 800 voters with the Tamil community having 1,400 voters, it should be made a multi-member ward. So that this is the only, Vaunia has only few Muslim members that, who could be elected. But in the proportional representation system, in the earlier system, there was a possibility for us to return more members. Now, for instance, Honorable Faizal Mustafa also realized, he had been a member representing the Kandy electoral district along with me, and he knows. For instance, Dil Tota Pradeshiya Sabha was able to return four Muslim members. From the present delimitation, only one member can be elected from the entire Dil Tota area. And this is a very serious issue. We cannot face the people, and this type of delimitation, at least they should have created a sufficient number of multi-member wards to enable minority members to be elected. Now, Dil Tota area, you know, there is a substantial concentration of Muslims in the country. This is just an example. There are several such examples all over the country. And therefore, it is incumbent on the minister to ensure that some kind of rectification will be done before an election is held. Otherwise, there will be serious injustice caused to many dispersed minorities. Also, minorities who are concentrated are facing problems. Now, for instance, Trincomalee electorate, my honorable member Taufik is here. Now, he points out the way in which membership has been. Now, Trincomalee district has 43% Muslims. Current percentage is 31% Tamils and 26% Sinhalese. Now, 43% Muslims have only 51 members. 31% Tamils have 56 members. 26% Sinhalese has 66 members. Now, how can you justify this? So there must be some way in which injustice, serious injustice. And you expect us to support this bill. Of course, you know, we have postponed election. Therefore, there is a big outcry. People want this rectified. We are fully with you on that issue. This government needs to conduct elections fast. The joint opposition is also making a lot of noise about this. None of us are against holding elections as soon as possible. By the end of this year, at least, we hold the election. That's the best. Of course, the local authorities have been there without last 2 years without any administration. A lot of things had been neglected. Therefore, it is important for us to have elections quickly, but then these anomalous situations have to be corrected so that we can justify to our people that these why we had voted for such a bill. The principle contained in the bill we accept. Now, we are fully for, though there are going to be a lot of difficulties for all parties. Now, increasing the, or at least providing the women representation in the local authorities. One of the very salutary features of this amendment is something that we must all agree and we must support. And I must say, my state minister, Dr. Mrs. Sudarshini Fernandapulle, has been one of the vociferous frontline people who had fought for this. I must congratulate her. She has won her battle, and we are fully with her on this issue. And I hope all the ladies in the country will thank us men in this house for having at least provided them 25% representation in the local
Honorable Minister, I please hope find
that this representation will increase in the provincial councils as well as the parliament. And we are all for this. We would like more women to get into all the elected bodies. And with those comments, Mr. Deputy Chairman of Committees, I would earnestly appeal to the Honorable Minister to give us an acceptable explanation and an assurance that these anomalies will be corrected in due course, so that our support in this bill could be justified. Thank you.
Thank you very much, Honourable Minister.
Can I be permitted to take 1 minute of time to clarify what the Honourable Minister stated?
Yeah.
Honourable Rauf Hakim stated the anomalies with regard to the delimitation. Unfortunately, this act was passed in 2012. The delimitation was done, and consequent to that, I have to go through to appellate process. I concede that there is an issue, but there has been a mechanism to rectify it to a certain extent. But with regard to the anomalies which Honorable Rauf Hakim highlighted, my hands are tied. That has to be brought in by a specific amendment to Parliament. So that and these proceedings with regard to holding of this election have no nexus. So I believe the serious issues raised by Honorable Rauf Hakim should be addressed. But unfortunately, with regard to the holding of this local government election and the issues with my Honorable Minister raised have no nexus. But this Parliament has to look into this grievance. And I'm sure that all of us will look into it. I have no legal mandate to rectify the anomalies, but this House has the mandate to do so. So I leave it to this House. Honorable Rauf Hakim is trying to
get the government.
Honorable Rauf Hakim is trying to get words about. I am sympathetic to his cause. We will all work towards rectifying whatever anomalies. But with regard to me giving specific undertakings, I have to work in terms of the legislature at present.
Thank you, Minister.
That's right. As what I am trying to say is that we will impress. We have already told the Prime Minister. I told him yesterday. I told him this morning. And he assured in even public meetings that in these areas where anomalies have been noticed, that it will be corrected, and that it will be corrected before an election. And therefore, we will take it that you will make all reasonable attempts to bring in whatever legislation that is necessary to correct these anomalies before holding an election.
Thank you. Gaurava.
With regard to give an undertaking, I will work within the present legal framework, but with regard to the issue raised by Honorable Rauf Hakim, we'll see whether we could work towards whatever to rectify the grievances brought about.
Minister Kaikonuma.
Honorable Deputy Chairman of Committees, the Minister can't give us very vague assurances. Proper assurance has to be given if we are to vote for this. Otherwise, I'm sorry, I'll have to abstain at least. You see, I will not stay in the way, because I cannot go before our people and justify these sort of anomalous. He also has to be responsible, because these are issues that concerns one large ethnic community which has been done serious wrong. So therefore, I need a proper assurance, and I at least expect the Prime Minister to give
Thank
us
you.
Assurance for us to vote for this bill.
Kaurava. Sridharan.
Gaurava Kulukalin Pradita Visar Avergale, Indriya Diram in the Ulurachi Sabahalakana, Theatre Lakana, Tirta Chattamula.
Honorable Lucky Javartana to the chair.
உள்ளூராட்சி சபைகளுக்கான திருத்தச் சட்டமூலத்தினுடைய பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி இங்கே பேசப்படுகின்ற பொழுது கௌரவ அமைச்சர் அவர்களும் இங்கே சபையில் இருக்கின்றார். நான் அவரிடம் எழுத்து மூலமாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் உள்ள குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக அவரிடம் எழுத்து மூலம் கையளித்திருக்கின்றேன். மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்ற பொழுது நாங்கள் சில விடயங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டிலே 51 வீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் காணப்படுகின்றார்கள், 49 வீதமாக ஆண்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலில் இலங்கையினுடைய வரலாற்றிலே முதன் முதல் 25% உள்ளூராட்சி சபைகளில் பெண்களை அரசியல் மயப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த பிரதேச சபைகளுக்கூடாக கொண்டு வரப்படுகின்ற செயல்பாடு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதனை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். 50-50% பெண்கள் இருக்க வேண்டும், ஆண்களுக்கு சமனாக இந்த நாட்டிலே பெண்களுடைய பங்கு வகிக்கப்படுகிற பொழுதுதான் ஒரு அரசியலுடைய பரிமாணம் என்பது ஒரு புதிய வடிவத்தை பெற முடியும். அது 50% மாற்றப்படுகின்ற காலம் உருவாக்கப்பட வேண்டும். அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாக நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் இந்த 25% கொண்டு வரப்படுவது ஒரு கட்டாயமான ஒரு நல்ல விடயமாகும். ஆனால் அதே நேரத்திலே பல்வேறுபட்ட குறைபாடுகளை பல உறுப்பினர்களும் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இதிலே கௌரவ அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய நிலப்பாடுகளை நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கலியா தொகுதியிலே மிக வெற்றிகரமாக அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் அதிலே முன்வந்து அவருக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் மிக முக்கியமானவை. நான் இந்த இடத்திலே அவரையும் அவரோடு இணைந்த அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் அவர்களுடைய அந்த முயற்சியை பாராட்ட வேண்டும். என்றால் அவர்கள் மிக தெளிவாக அந்த மக்களுடைய விடயம் தொடர்பிலே ஒரு நல்ல முயற்சிக்கான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதேபோல தான் இன்று அமைச்சர் ரவு ஹக்கீம் அவர்கள் கூட தன்னுடைய மக்கள் சார்ந்த விடயங்களை இந்த இடத்திலே மிக வெளிப்படையாக அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை சொன்னார். இன்று இந்த திருத்த சட்டங்கள் வருகின்றன, ஆனால் பல்வேறுபட்ட இடங்களிலே பல பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்கள் தங்களுடைய ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அவர்களுடைய பிரதேச சபைகள், நகர சபைகளில், மாநகர சபைகளில் அவர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். அவர்களுடைய பிரதேச சபைகளில் தெரிவுகள் அல்லது அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிற எல்லை நிர்ணயங்கள் என்பது கூட பல்வேறுபட்ட நெருக்கடிகளை அந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. இது திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டங்களில், கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய மக்களிடம் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை அது கொடுத்திருக்கின்றது. இவை மாற்றப்பட வேண்டும். இவற்றுக்கான பல மாற்று திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது கூட இவை இன்னும் சரியான முறையிலே கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் மிக கவலையோடு இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இதே போலதான் பல்வேறுபட்டது. இப்போ தமிழர்கள் 1940களில் கிழக்கு மாகாணத்திலே எவ்வாறு அவருடைய விகிதாசாரம் இருந்தது, அங்கே முஸ்லீம் மக்களுடைய, சிங்கள மக்களுடைய விகிதாசாரம் எவ்வாறு இருந்தது, இன்று அங்கிருந்த பல்வேறுபட்ட மக்கள் இந்த நாட்டில் இருக்க முடியாத யுத்தம் காரணமாக, அவர்கள் மீது திணிக்கப்பட்ட யுத்தம் காரணமாக அவர்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்றமையும், பல்வேறுபட்ட இடங்களிலே வாழுகின்ற சூழலில் அங்கே இருக்கின்ற மக்களுடைய தொகை அடிப்படையாக, அவருடைய நிலங்களை அடிப்படையாக வைத்து பிரிக்கப்படுகிற பொழுது பல மாற்றங்கள் இங்கே முன்வர வேண்டும். ஆனால் அந்த மாற்றங்கள் சரியாக கவனத்தில் இன்னும் எடுக்கப்படவில்லை. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட நிலைகளில் கூறப்பட்டிருந்தாலும் கூட அவை கருத்தில் எடுக்கப்படாமை மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இங்கே கிளிநொச்சியில் கூட நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்திலும் இலங்கையிலேயே நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் தான் இன்று வரை நகர சபைகள் இல்லாத மாவட்டங்கள். இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மாவட்டங்களிலே நகர சபைகள், மாநகர சபைகள், சில மாவட்டங்களில் 1-2-3 மாநகர சபைகள் இருக்கின்றன, சில மாவட்டங்களில் 4 நகர சபைகள் கூட இருக்கின்றன. ஆனால் கிளிநொச்சியும் முல்லைத்தீவும் ஒரு தனி மாவட்டங்களாக இருந்து கூட அவற்றினுடைய அந்த சூழ்நிலைகளை கருத்தில் எடுக்காமல் இதுவரை அது புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இது தொடர்பாக பல முறைகள் எழுத்து மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பல முறை எழுத்து மூலமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கரச்சி பிரதேச சபை என்று சொல்லப்படுகிற கிளிநொச்சியினுடைய நகரத்தை உள்ளடக்கிய பகுதி கௌரவ அமைச்சர்கள் கவனத்தில் எடுக்கின்ற பொழுது நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன். 58 கிராம அலுவலர் பிரிவுகளையும், 30,774 குடும்பங்களையும், 98,305 உறுப்பினர்களை கொண்ட இந்த கரச்சி பிரதேச சபையிலே 214 கிராமங்கள், 621 ஸ்குவேர் கிலோமீட்டரை கொண்ட இந்த பிரதேசம், 3,307 வர்த்தக நிலையங்கள், பதிவு செய்யப்பட்ட வர்த்தக நிலையங்களையும், 66 பாடசாலைகளையும், 55 அரச திணைக்களங்களையும், ஒரு மாவட்ட வைத்தியசாலை, பிரதேச வைத்தியசாலை மற்றும் பெரிவரல் வைத்தியசாலைகள் உட்பட 7 வைத்தியசாலைகளை கொண்டதாக காணப்படுகின்ற ஒரு பிரதேச சபை. இதனை பலமுறை நகர சபையாக்குமாறு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் இதுவரை நடைபெறவில்லை. நான் ஏற்கனவே அமைச்சர் கௌரவ பைசல் முஸ்தபா அவர்களை நேரடியாக சந்தித்து கதைத்திருக்கிறோம், எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிறோம், இன்றும் கூட நான் அவரிடம் கையளித்திருக்கின்றேன். இதிலே கண்டாவளை பிரதேச சபை என்பது கண்டாவளை 1989 உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம். 1989 இன்று கிட்டத்தட்ட 28 மேலாக ஒரு பிரதேச செயலகமாக இருக்கிற கண்டாவளையிலே 38,113 உறுப்பினர்களை கொண்ட 8,120 குடும்பங்கள் இருக்கின்றன. 212 ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்ட 30 கிலோமீட்டர் நீளமும் 26 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவிலே இன்னும் அந்த பிரதேசபை தனியாக வீராக்கப்படவில்லை. இது இந்த 28 வருஷங்களாக தனியான ஒரு பிரதேசபைக்கான கோரிக்கை முன்வைக்கப்படுகிற பொழுது அதற்கு பிற்பாடு வைக்கப்பட்ட பல பிரதேசபைகள் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வர்த்தமானி அறிவித்தலூடாக அந்த பிரதேசபைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கண்டாவளைக்கு அந்த நிலைமை இன்னும் வழங்கப்படவில்லை. அதே போல தான் கிளிநொச்சியிலே ஒரு நகரசபை உருவாக்கப்படுகிற பொழுது கிளிநொச்சியிலே சில இடங்கள் பிரதேசபைகளாக மாறும். பிரதேசபை அப்படியே இருக்கிற பொழுதே நகரசபை வரும். ஏற்கனவே கௌரவ அமைச்சர் அவர்களுடைய முயற்சியினால்தான் கிளிநொச்சியிலே அந்த எரிந்த கடைகளுக்கான ஒரு ஃபயபிரிகேஷன் தீயணைப்பு படைப்பிரிவு கூட உருவாக்குவதற்கான நிதியை நீங்கள் ஒதுக்கியிருந்தீர்கள். அது தொடர்பாக நான் இந்த இடத்திலும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது கூட நீங்கள் ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தீர்கள், ஒரு ஃபயபிரிகேஷன் தீயணைப்பு படைப்பிரிவு இருக்க வேண்டுமானால் அது ஒரு நகரசபையாக மாற வேண்டும் என்று. அந்த நகரசபைக்குரிய சகல அந்தஸ்துகளையும் கிளிநொச்சி கொண்டிருந்தும் இதுவரை உருவாக்கப்படாமல் துரதிருஷ்டவசமானது. நாங்கள் இந்த தேர்தலுக்கிடையிலே அது நடைபெறும் என கூடுதலாக எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இந்த தேர்தலுக்கிடையில் கூட இந்த கிளிநொச்சிக்கான நகரசபை, கரச்சி பிரதேசபை, கண்டாவளை பிரதேசபை என்கிற மூன்றும் உருவாக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற எங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படாமல் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். அதே போல வடக்கு மாகாணத்திலே மிக முக்கியமாக மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவு, அங்கே 18 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட 56 கிராமங்கள் இருக்கின்றன. 606,116 குடும்பங்களை கொண்ட 21,354 மக்களையும் 181.1 ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்ட நிலப்பரப்பாக மருதங்கேணி காணப்படுகிறது. இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து பிரிந்த ஒரு மருதங்கேணி கிராம, மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவு. கிட்டத்தட்ட 90 உருவாக்கப்பட்ட இந்த பிரதேச செயலாளர் பிரிவு இன்று 17 வருடங்களை கடந்து இருக்கிற பொழுதும் அங்கே ஒரு பிரதேசபை உருவாக்கப்படாமை மிக மிக வேதனைக்குரிய ஒரு விடயம். அதே போல தான் ஒட்டிசுட்டான், 1989 உருவாக்கப்பட்ட ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவு இன்று வரை அங்கே ஒரு பிரதேசபை உருவாக்கப்படவில்லை. இன்று 28 வருஷங்கள் கடந்தும் ஒட்டிசுட்டான் அவ்வாறே கைவிடப்பட்டிருக்கிறது. அதே போல தான் மடு பிரதேச செயலாளர் பிரிவு, மடுவில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் பிரிவு கூட 2011 அது பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் 1988 அது உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக உருவாக்கப்பட்டது. இவ்வாறு 1980 உருவாக்கப்பட்ட இந்த ஒட்டிசுட்டான், மருதங்கேணி, கண்டாவளை, மடு போன்ற பிரதேச செயலகங்கள் இன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை பிரதேச சபைகளாக இன்னும் உருவாக்கப்படாமை மிக மிக ஒரு கடினமான விடயம். இந்த விடயம் மிக இலகுவாக கையாளப்படலாம். இப்பொழுது 30 பிறகு 1978 வந்த அரசியல் ஜாப்பிலே விருப்பத் தேர்வு அடிப்படையிலான தேர்தல் முறை கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த முறைகள் பெரிய அளவிலே கருத்தில் எடுக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது டீலிமிட்டேஷன் செய்யப்பட்டு எல்லை மேல் நிர்ணயங்கள் செய்யப்படுகிற பொழுது வட்டாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கிடையிலே வட்டாரங்கள் இருக்கின்றன. அவை மிக இலகுவாக இவை கெசட் பண்ணக்கூடிய விடயம் இருக்கின்றது. வர்த்தமானி மூலமாக மடுவுக்கு, ஒட்டிசுட்டானுக்கு, மருதங்கேணி, கண்டாவளை
பிரிவுகளை
மையமாக வைத்து அவற்றை ஒரு தனியான பிரதேசபைகளாக உருவாக்க முடியும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் பல்வேறுபட்ட எங்களுடைய அமைச்சர் கௌரவ ரவு ஹக்கீம் அவர்கள் முன்வைத்தது போல இதே விடயங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே காணப்படுகின்றன. எங்களுக்கு கூட பல அசௌகரியங்கள் இருக்கின்றன. அம்பாறை மாவட்டத்தில் நீங்கள் கூட நான் நினைக்கிறேன் அண்மையிலேயே சம்மாந்துறையிலே எங்கு சென்று இதனை ஒரு தனியான நகரசபையாக மாநகரசபையாக மாற்றித்தருவதாக உறுதிமொழிகளை சாய்ந்த மருதில் நீங்கள் உறுதிமொழிகளை வழங்கியிருந்தீர்கள். நல்ல விடயங்கள். ஏனென்றால் மக்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் மக்களுடைய செயல்பாடுகளிலும் இந்த சபைகளுடைய முக்கியத்துவம் மிக மிக ஒரு சிறிய அலகு. இது ஒரு சிற்றலகு, அங்கிருக்கின்ற ஒரு சின்ன ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறை வருகிற பொழுதுதான் அந்த மக்களுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் நடைபெறும். ஆகவே இந்த மக்களுடைய ஒற்றுமைகளையும் அவர்களை பலப்படுத்துகின்ற விடயங்களிலும் கிழக்கு மாகாணத்திலே திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் இருக்கின்ற எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இன்று நாங்கள் வாக்களிப்பதற்கு கையொத்துவதா இல்லையா என்பது கூட எங்களுக்கு ஒரு கடினமான கேள்வியாக இருக்கிறது. காரணம், நாட்டிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஒரு 1 மினிட், நாட்டிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தலுக்காக நாங்கள் ஒரு ஜனநாயக முறையான தேர்தலை பிற்போடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எந்த தேர்தலாக இருந்தாலும், உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் என்றாலும் அல்லது மாகாண சபைகளுக்கான தேர்தலாக இருந்தாலும் அவை பிற்போடப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேர்தல்களுக்காக மக்களுடைய உரிமைகள், அவருடைய வரலாற்று ரீதியான அடிப்படைகள் மறக்கடிக்கப்படக்கூடாது. அதனை கருத்தில் எடுத்து இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி, கௌரவ அமைச்சர் அவர்கள் இதனை மிக இலகுவாக கையாளலாம் என்பதையும் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கௌரவ் லசந்த் அழகிவன் நமத்துமா.
මොලසනාරෝඩ ගරු මන්ත්‍රීතුමනි, අද ඉතාමත් වැදගත් පනතක් විවාදයට ගෙන අවස්ථාවේදී සහභාගී වීමට ලැබීම පිළිබඳව ඉතාමත් සතුටු වෙනවා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් විදිහට විශේෂයෙන්ම පසුගිය කාල සීමාව තුළදී අපේ රටේ මනාප මැතිවරණ ක්‍රමයට ඒ තිබුණු විරෝධතාවය මුල් කරගෙන විශේෂයෙන්ම අපි නව රජයට සම්බන්ධ වීමේදීත් පළාත් පාලන පළාත් සභා පාර්ලිමේන්තු මැතිවරණ තුනම මනාප ක්‍රමයෙන් තොර කොට්ටාස සහ සමානුපාතික මැතිවරණ ක්‍රමයකින් ගෙන යුතුයි කියන තැන ඉඳගෙන අපි කටයුතු කළා. ඒ අනුව විශේෂයෙන්ම මේ සම්බන්ධව පාර්ලිමේන්තුවේ දිනේෂ් ගුණවර්ධන මැතිතුමාගේ සභාපතිත්වයෙන් තේරීම් කාරක සභාවක් පවා පත් කරලා එහි ප්‍රතිඵලයක් විදිහට 2012 අවුරුද්දේ පළාත් පාලන මැතිවරණය සඳහා මේ පාර්ලිමේන්තුවට පනතක් ගෙනල්ලා ඒ අනුව පාර්ලිමේන්තුවේ සියලුම දේශපාලන පක්ෂ එදා එම පනතට සහයෝගය ලබා දීලා සම්මත කරගත්තා. ඉන් අනතුරුව සිදුවුණු දේ තමයි එදා පනත සම්මත වීමෙන් අනතුරුව මැතිවරණ කොමසාරිස්තුමා විසින් ඒ පනත සම්මත වීමෙන් අනතුරුව මැතිවරණයක් පැවැත්වීම සඳහා 2012 අගෝස්තු මාසයේදී සංශෝධන 56ක් සංශෝධනය කරලා දෙන්නයි කියන ඉල්ලීම කරනු ලැබුවා. ඒ අනුව 2013 මුල් අවුරුද්දේදී මැතිවරණ කොමසාරිස්වරයා විසින් ඒ කරන ලද ඉල්ලීම් අපිට පාර්ලිමේන්තුවට අවසාන වශයෙන් සංශෝධන ඉදිරිපත් කරන්න පුළුවන්කමක් ලැබුණේ මේ අවුරුද්දේ ජූනි මාසය තුළ. එම නිසා විශේෂයෙන්ම මෙහිදී සඳහන් කරන්න ඕනේ 2012 අපි පළාත් පාලන මැතිවරණය සඳහා ඒ හඳුන්වා දීපු පනත අනුව විශේෂම නව මේ ගෙනෙන සංශෝධනත් එක්ක බලපුවාම මේ පළාත් පාලන මැතිවරණ ක්‍රමය තුළ සැලකිය යුතු ආකාරය මං හිතන්නේ වෙනසක් මම දකින්නේ නැහැ. විශේෂයෙන්ම අපි පිළිගත යුතුයි ඕනෑම මැතිවරණ ක්‍රමයක් සියලුම දේශපාලන පක්ෂවල සියලුම අයට වාසි වෙන ආකාරයේ මැතිවරණ ක්‍රමයක් අපිට කොහේවත් හදන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ. සමානුපාතික ක්‍රමය පිළිබඳව ඇතැම් අය හොඳයි කියලා කියනවා. නමුත් ඒකේ අනන්තවත් අඩුපාඩුකම් තිබෙනවා. උදාහරණයක් විදිහට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය විදිහට ගත්තොත් වැඩිම ඡන්ද ප්‍රතිශතයක් තිබෙන දොම්පේ ආසනේ සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය නිසා ආසනය 75%කින් 81%කින් පහුගිය 94 ඉඳන් මැතිවරණ ජයග්‍රහණය කළත් මන්ත්‍රීවරයෙක් නැහැ. ඒ ආකාරයෙන් ඕනෑම මැතිවරණ ක්‍රමයක අපට අඩුපාඩුකම් අනිවාර්යෙන්ම ඉදිරිපත් කරන්න පුළුවන්කමක් තිබෙනවා. 2012 මැතිවරණයේ ඒ ඉදිරිපත් කරපු පනතමගින් මේ මැතිවරණයේදීත් ඒ අඩුපාඩුකම් අපිත් ඒකට අත ඉස්සුව ඒක වගකීම අපි බාරගත යුතු වගේම මේ නව සංශෝධන හරහා මම පෞද්ගලිකව දකින්නේ ඒ එදා පනතමගින් මේ මැතිවරණ ක්‍රමය තුළ තිබුණු අඩුපාඩුකම් සියල්ලක්ම මේ මැතිවරණය තුළින් මේ ක්‍රමය තුළින් අද නිවැරදි වෙලා තිබෙනවා. ප්‍රධානතම වශයෙන් එදා ඒ ක්‍රමය තුළ කාන්තා නියෝජනයක් තිබුණේ නැහැ. මේ ක්‍රමය තුළ කාන්තා නියෝජනය ඇතුළත් කරලා තිබෙනවා. ඒ වගේම එදා ඉදිරිපත් කරපු මැතිවරණ ක්‍රමය තුළ විශේෂයෙන්ම ප්‍රධාන දේශපාලන පක්ෂ එහෙම නැත්නම් යම් කොට්ටාසයක් ජයග්‍රහණය කරන්න පුළුවන් දේශපාලන පක්ෂවලට ඇරෙන්න අනිකුත් දේශපාලන පක්ෂවලට තිබුණේ මන්ත්‍රී ධූර 23%. ඒ අනුව ඒ දේශපාලන පක්ෂවලට විශාල අසාධාරණයක් සිද්ධ වෙලා තිබුණා අපි ඒක පිළිගත යුතුයි. එම නිසා මෙවර නව ක්‍රමය තුළ 60%ක් කොට්ටාස නියෝජනය සහ 40%ක් අනිකුත් ඒ සියලුම සමානුපාතික නියෝජනය සඳහා අවස්ථාව ලබා දීලා තිබෙනවා. ඒ වගේම ගියවර මැතිවරණ ක්‍රමයේදී සමානුපාතික ක්‍රමය හඳුන්වා දුන්නේ පරාජිත වූ දේශපාලන පක්ෂවල ඡන්ද ප්‍රමාණයට පමණයි. නමුත් ඒක විශාල අසාධාරණයක් විදිහට අපි පිළිගත යුතුයි.
එම නිසා මෙවර නව පනත මගින් හඳුන්වා දීලා තිබෙන ක්‍රමය තුළ සමස්ත සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය ඒ ආකාරයෙන්ම තිබෙනවා. සමස්ත සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය ඒ ආකාරයෙන්ම තිබෙන අතරතුර තමා කොට්ටාස ක්‍රමයත් හඳුන්වා දීලා මේ වැඩපිළිවෙල තිබෙන අඩුපාඩුකම් නිවැරදි කරන්න විශේෂයෙන්ම කටයුතු කරලා තිබෙනවා. එම නිසා විශේෂයෙන්ම කාන්තා නියෝජනය සඳහා ස්ථිරසාර විසඳුම් ලැබිලා තිබෙනවා. ඒ වගේම තරුණ නියෝජනය පිළිබඳව චෝදනා ප්‍රශ්න තිබෙනවා. මේ පනත තුළින් කියවෙන්නේ නැහැ තරුණයන් ඉදිරිපත් කරන්න බැහැ කියලා. දේශපාලන පක්ෂවලට පුළුවන් 100% තරුණයෝ ඉදිරිපත් කරන්න පුළුවන් හැකියාව තිබෙනවා. එම නිසා ඒකට බාධාවන් පමුණුලා නැහැ. නමුත් කාන්තා නියෝජනය සඳහා විශේෂත්වයක් අනිවාර්යෙන්ම ලබා දීලා තිබෙනවා. එම නිසා මනාප වලින් තොරව සමානුපාතික ක්‍රමයක් තිබෙන කොට්ටාසයට මන්ත්‍රීවරයෙක් ඇතිවන ඉතාම සාධාරණ මැතිවරණ ක්‍රමයක් විදිහටයි මේ මැතිවරණ ක්‍රමය අනිවාර්යෙන්ම දකින්නේ. මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලුම දේශපාලන පක්ෂ සාකච්ඡාවට 27ක් පැවැත්තුවා. ඒ සාකච්ඡාව 27 සඳහා විවිධ ආකාරයෙන් අදහස් යෝජනා ඉදිරිපත් කරනු ලැබුවා. ඉදිරිපත් කරලා තමයි ප්‍රතිඵලයක් විදිහට තමයි අද 90%ක්ම මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන දේශපාලන පක්ෂවල පොදු එකඟතාවයක් ලබාගෙන මේ මැතිවරණ ක්‍රමය අනිවාර්යෙන්ම ඉදිරිපත් කරන්න අද පුළුවන්කමක් ලැබිලා තිබෙනවා. ඒ වගේම අද ඉදිරිපත් කරන ලබන මේ සංශෝධන සඳහා විශේෂයෙන්ම දේශපාලන පක්ෂවල සංශෝධන පමණක් නෙමෙයි මැතිවරණ කොමසාරිස්වරයාගේ සංශෝධනත් අද ඉදිරිපත් වෙලා තිබෙනවා. 2013 මැතිවරණ කොමසාරිස්තුමා සංශෝධන 56ක් ඉදිරිපත් කළා වගේම අද මේ ඉදිරිපත් කරන ලබන සංශෝධන වලටත් මැතිවරණ කොමිෂන් සභාවේ සංශෝධනයන් ඉදිරිපත් වෙලා තිබෙනවා. ප්‍රධානතම වශයෙන් සඳහන් කරන්න ඕන එක කරුණක් විදිහට විශේෂයෙන්ම කොට්ටාසවල තරඟ කරන අපේක්ෂකයින් ප්‍රාදේශීය මට්ටමේ ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන්ට තරඟ කිරීම පිළිබඳව තිබෙන ඒ සංශෝධනය කිසිදු දේශපාලන පක්ෂයක් විසින් ගෙනාපු යෝජනාවක් නෙමෙයි. මැතිවරණ කොමිෂන් සභාව ඉදිරිපත් කරන තර්කය තමයි ග්‍රාම නිලධාරීන්ටත් ඒ නීතිය තිබෙනවා, දේශපාලන අයිතිය පිළිබඳව තිබෙන නීතිය. එම නිසා විශේෂම අනෙකුත් ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන්ටත් මේ නීතිය තිබිය යුතුයි කියන තැන තමයි එතුමා ඉන්නේ. අපිත් පක්ෂයක් විදිහට මේකට යම් විරුද්ධතාවයක් අපි ඉදිරිපත් කළා. අපි හෙටත් ඉදිරිපත් කරනවා. එහෙමනම් අපි යෝජනා කරන්නේ ප්‍රථම මැතිවරණයට යම්කිසි සාධාරණ කාලයක් ලබා දීලා ඊළඟ මැතිවරණයේ ඉඳන් ඒ ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන්ට ඒ තිබෙන නීතිමය තත්ත්වය හඳුන්වා දීම වඩා සුදුසුයි කියන එකයි පක්ෂයක් විදිහටත් අපි මේ සඳහා විශේෂයෙන්ම අපි යෝජනා කරන්නේ. එම නිසා මේ අද ඉදිරිපත් වෙන සංශෝධන හුදෙක්ම පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන දේශපාලන පක්ෂවලම ඉදිරිපත් වූ සංශෝධන පමණක් නෙමෙයි, විශේෂම මැතිවරණ කොමසාරිස්වරයාගේ ඒ සංශෝධනත් මේ අද ඉදිරිපත් වෙන සංශෝධන තුළ තිබෙනවා කියන එක බොහොම පැහැදිලිව අපි සඳහන් කරන්න ඕනේ. එම නිසා මම හිතන්නේ අද අපට ඉතාම සුබවාදී ආරම්භයක් ලබා ගන්න පුළුවන්කමක් ලැබිලා තිබෙනවා. ඊළඟ පියවර යුතුයකම වගකීම වෙන්නේ ඉදිරි පළාත් සභා සහ පාර්ලිමේන්තු මැතිවරණය සඳහා මේ ක්‍රමයම හඳුන්වා දීම සඳහා අනිවාර්යෙන්ම අපි පාර්ලිමේන්තුව විදිහට අපි කටයුතු කරන්න ඕනේ. එහෙම නොවුනොත් මං හිතන්නේ අද විශේෂයෙන්ම මැතිවරණයකට ඉදිරිපත් වුණාන් පස්සේ මුදල කියන සාධකයේ ප්‍රධාන සාධකයක් බවට පත් වෙලා තිබෙනවා. අද යම්කිසි ආකාරයක දේශපාලන ශේෂ්ත්‍රයේ පාර්ලිමේන්තුව පළාත් සභාව පිරිහීමකට ලක් වෙලා තිබෙනවා නම් මෙයත් එක කරුණක් බව අප නිහතමානීව පිළිගත යුතුයි. අද දිස්ත්‍රික්කයක තරඟ කරන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ කෝටි ගාණක් මුදල් වියදම් කිරීමකින් තොරව. සැබෑ දක්ෂතාවයක් තිබුණත්, සැබෑ නියෝජනය විය යුතු අය වුණත් සල්ලි තිබෙනවා නම් පමණයි මේ මැතිවර්ත දැන් තිබෙන මැතිවරණ ක්‍රමය තුළ මහජන නියෝජිතින් බවට පත්වෙන්න අනිවාර්යෙන්ම පුළුවන්කමක් ලැබිලා තිබෙනවා. මේක තමයි අද දේශපාලන වශයෙන් ගුණාත්මක වශයෙන් අද අපේ රටේ ඇති වෙලා තිබෙන ඒ තත්ත්වය. මෙන්න මෙවැනි ඉතාමත් අයහපත් තත්ත්වයක් තිබෙන නිසා තමයි අපි මේ මනාප මැතිවරණ ක්‍රමය ඉවත් කරලා රටට ගැළපෙන සුදුසු මැතිවරණ ක්‍රමයක් ගෙනීම සඳහා මම හිතන්නේ අපි සියලුම දෙනාම ඒකරාශී වෙලා අත්වැල් බැඳගෙන අපි කටයුතු කළ යුතුව තිබෙනවා. එහිදී දේශපාලන පක්ෂ වශයෙන් යම් යම් පාඩු තත්ත්වයන් නැති වෙයි. ඒ පිළිබඳව අපි සිටිය යුතු වන්නේ නැහැ. තමන්ගේ දේශපාලන පක්ෂයට එහෙම නැත්නම් තමන්ට ඊළඟ මැතිවරණයේදී කොහොමද ජයග්‍රහණය කරන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ කියන තැන පමණක් සිතලා කටයුතු කළොත් මං හිතන්නේ අපි සැබෑ ජනතා නියෝජනයේ නෙමෙයි කියන එකයි මා දකින්නේ. එම නිසා අපි මේ මැතිවරණ ක්‍රමය සම්බන්ධයෙන් අපි තවදුරටත් සාකච්ඡා කරලා අපි ඉතාම සතුටුයි ගරු පයිස මුස්තපා අමාත්‍යතුමා මේ මැතිවරණ ක්‍රමයේදී විශේෂයෙන් මේ සියලුම සාකච්ඡා සඳහා සහභාගීත්වය ලබා දීලා දායකත්වය ලබා දීලා අදහස් යෝජනා ලබාගෙන ගරු ජනාධිපතිතුමාගෙන් ඒ අග්‍රාමාත්‍යතුමාගෙන් විශේෂයෙන්ම ඒ මගපෙන්වීම යටතේ ඒ ලබා දීපු සහයෝගයත් අපි මේ අවස්ථාවේදී කෘතවේදීව සිහිපත් කරන්න ඕනේ. එම නිසා මම හිතන්නේ අපි මේ ඉදිරි අද හෙට මේ කාල සීමාව තුළදී තව දුරටත් මේ මැතිවරණ ක්‍රමය සම්බන්ධයෙන් තිබෙන ගැටලු පිළිබඳව අපි සාකච්ඡා කරලා වැරදි මතයන් තිබෙනවා. දැන් අද සභාවේදී ඉදිරිපත් වුණා සංශෝධන 57ක් තිබෙනවා කියලා. මෙතන සංශෝධන 57ක් නෑ සංශෝධන 27යි තිබෙන්නේ. සංශෝධන 57ක් නෑ. එම නිසා මේ ආකාරයෙන් තිබෙන වැරදි මතයන් අපි ඉවත් කරගෙන අපි නිවැරදි අවබෝධ කරගෙන ඒ වගේම තවදුරටත් අවස්ථාව තිබෙනවා සාධාරණ සංශෝධන තිබෙනවා නම් ඉදිරිපත් කිරීමේ අවස්ථාව තිබෙනවා. එම නිසා තවදුරටත් මේ ක්‍රමය තුළ ඉදිරිපත් කරලා තිබෙන පනත තුළ ඉදිරිපත් කරලා තිබෙන සංශෝධන තුළ අඩුපාඩුකම් තිබෙනවා නම් ඒ සැබෑ සාධාරණ අඩුපාඩුකම් තිබෙනවා නම් මම හිතන්නේ ඒවා අපි පිළිගත යුතුව තිබෙනවා. අපි පිළිගගෙන කාටත් එකඟ වෙන්න පුළුවන් මැතිවරණ ක්‍රමයක් සකස් කර ගැනීම සඳහා මම හිතන්නේ අපි අනිවාර්යෙන්ම කටයුතු කළ යුතුව තිබෙනවා. එහෙම නොවුනොත් මම හිතන්නේ තව දුරටත් ජනතාව දේශපාලඥයා කෙරෙහි තිබෙන විශ්වාසය අද එන්නේ එන්නම අද පිරිහෙමින් පවතිනවා. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. ඒක අපි සියලුම දෙනාට පොදුයි.
ගරු ඇමතුමා කාලය අවසන්.
මේ තත්ත්වය අවබෝධ කරගෙන අපි ඒ යුතුයකම වගකීම අපි ඉටු කරමුයි කියන ආරාධනය කරමින් මා නිහඬ වෙනවා. ස්තුතියි.
ස්තුතියි. ගරු රාධිකෘෂ්ණ ඇමතුමා.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்று இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும் என்ற அபிலாஷை எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு புதிய நல்லாட்சி அரசாங்கம் எடுத்து வருகின்ற முயற்சிக்கு எங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவித்து கொண்டு இதில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உள்ளூராட்சி தேர்தல் வட்டார விகிதாசார முறை உள்ளடக்கிய கலப்பு தேர்தல் முறையை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையக மக்கள் முன்னணியும் வரவேற்கின்றது. 70 முறைக்கும் 30 விகிதாசார முறையிலும் என்ற நிலை இன்று 60 வட்டார முறைக்கும் 40 விகிதாசார முறைக்கும் மாற்றப்பட்டுள்ளமை ஒரு படி முன்னேற்றகரமானது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அடிப்படையில் உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டத்தில் குறிப்பிட்ட பிரதான விடயங்களான வட்டாரங்களுக்கான எல்லை நிர்ணயம், அதில் கடைபிடிக்க வேண்டிய அளவுகோள்களின் இனச்செறிவு, இனத்தனித்துவம் பேணப்பட்டு வட்டார முறை ஏற்படுத்தப்படாமை, மலையக தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் போன்ற சிறுபான்மையினர்களை அவர்கள் சிறுபான்மையாக உள்ள பகுதிகளில் பெரிதும் பாதிக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மலையக மக்கள் பெரும்பான்மையாக வாழும் நுவரெலிய மாவட்டம், முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் அம்பாறை மாவட்டங்கள் தவிர்த்து மலையக மக்களும் முஸ்லீம் மக்களும் பரவலாக வாழும் மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கின்றது. குறிப்பிடத்தக்க நுவரெலிய மாவட்டத்தில் மூன்றில் ஒரு பகுதி மலையக மக்களே வாழ்கின்றனர். ஆனால் மூன்றில் ரெண்டு பகுதியினர் வெளியின் மாவட்டங்களிலே, குறிப்பாக பதுளை, கண்டி, ரத்னபுரி, கேகாலை, களுத்துறை, கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலே வாழ்கின்றனர். ஆகவே இந்த நிலைமை சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு அதற்கேற்ப வட்டாரங்கள் எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். ஆனால் யதார்த்தத்தில் அப்படி நடக்கவில்லை என்பதையும், மேலும் இங்கு எல்லை நிர்ணயம் என்பது தற்போதிருக்கும் 335 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வட்டாரங்கள் பிரிப்பதே கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. இதில் மிக பிரதமான குறைபாடும் பாதிப்பும் மலையக மக்கள் 100,000 பேர் வாழ்ந்தாலும் 200,000 ஜனத்தொகையை கொண்ட நுவரெலிய பிரதேச சபையிலும் 200,000 ஜனத்தொகையை கொண்ட அம்பகமுக பிரதேச சபைகளிலும் மாத்திரம்தான் வட்டாரங்கள் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே வட்டாரம் பிரிப்பது மாத்திரம் மலையக மக்களை பொறுத்தவரை பயன் தரப்போவதில்லை. அதற்கு முன்னோடியாக குறைந்தது நுவரெலிய மாவட்டத்திலாவது புதிய பிரதேச சபைகள், புதிய உள்ளூராட்சி நிறுவனங்கள் எல்லை நிர்ணயங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதையும், அம்பகமுவ 50,000 ஜனத்தொகை அடிப்படையில் 4 பிரதேச சபைகளாகவும் நூரெலிய பிரதேச சபை 4 பிரதேச சபைகளாகவும் உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருந்தாலும் நேற்று நாங்கள் அமைச்சர் அவர்களை கண்டு பேசிய பிறகு சில முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். நான் அதை கடைசியாக சொல்லுகின்றேன். 2011 ஜனத்தொகை கணிப்பீடு நாடு பரந்த அளவு முற்று பெற்றுள்ள நிலையில் இந்த விடயத்தில் பிரதேச செயலகங்களை உருவாக்கும் அதிகாரம் உள்நாட்டு அலுவலகங்கள் பொது நிர்வாக அமைச்சுக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களை உருவாக்கும் அதிகாரம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி நிறுவனங்கள் அமைச்சுக்கும் இருக்கும் நிலையில் இது தொடர்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி சம்பந்தப்பட்ட இரு அமைச்சர்களையும் பலமுறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொள்கை ரீதியாக ஒத்துக்கொண்ட நிலையில் ஏன் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உருவாக்கப்படவில்லை, உள்ளூராட்சி நிறுவனங்களின் எல்லை நிர்ணயம் செய்து அதனை அதிகரித்த பின்னரே உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வட்டாரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் இதனை விடுத்து நூரெலிய அம்பகமுவ போன்ற பகுதிகளில் வட்டாரங்களை அதிகரிப்பதன் மூலமாக மாத்திரம் இம்மக்களை உள்ளூர் அதிகார சபையில் அரசியல் தீர்மானம் எடுக்கும் செயல்முறையில் சம்பந்தப்படுத்த முடியாது. நூரெலிய ஹங்கராங்கட்ட பிரதேச சபைகளில் கிட்டத்தட்ட 80,000 மக்களுக்கு 131 கிராம சேவர்கள் அலுவலர்கள் பிரிவுகள் உள்ளன. இங்கு கிட்டத்தட்ட 32 வட்டாரங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள கிராம சேவகர் பிரிவுகள் 1,000 மக்களுக்கு குறைந்த ஜனத்தொகை கொண்டது. ஆனால் அம்பகமுவ நூரெலியில் தலா 2,00,000 மக்கள் தொகை காணப்படுகின்றது. இங்கு நூரெலியாவிலும் 72 கிராம அலுவலர்கள் பிரிவுகளும் அம்பகமுவில் 67 கிராம அலுவலர்கள் பிரிவுகளுமே காணப்படுகின்றன. இங்கு 2 பிரதேச சபைகளும் தலா 35 வட்டாரங்களை மீள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. இவ்விதமான மலைக்கும் மடுவுக்கும் உள்ள பாரபட்சத்தை சுட்டிக்காட்டக்கூடியதாக உள்ளது. மேலும் அம்பகமுவில் கேக்கசோல்ட் கிராம அலுவலகர் பிரிவு 15,000 மக்கள் தொகையை கொண்டது. இது கோமரன் கடவல்ல லகுகல போன்ற பிரதேச செயலகங்கள் பிரதேச சபைகளில் காணப்படும் ஜனத்தொகைக்கு நிகரானது. இந்த பாகுபாட்டை சில கிராம அலுவலர்கள் பிரிவுகளில் ஜனத்தொகை கீழே குறிப்பிடுகின்றார்கள். கேக்கசோல்ட் 15,000 மக்கள், வனராஜா 10,000 மக்கள், 10,000 குடும்பம், ஹோலி ட்ரீம் 12,000 மக்கள். ஆகவே இது இன்று தேசிய ரீதியாக எல்லை நிர்ணய ஆணைக்குழுவும் உள்ளூராட்சி நிறுவனங்களும் தேசிய ரீதியிலான எல்லை நிர்ணய குழுவும் இம்மாவட்ட ரீதியிலான எல்லை நிர்ணய குழுவும் இணைந்து நாடு பரந்தளவில் செயல்பட்டு சிறுபான்மை இனங்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் இனி எப்போது நியாயம் கிடைக்கப் போவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. தற்போது நிலையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் சீர்திருத்தம் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, கூட்டு எதிர்க்கட்சி, தமிழர் கூட்டமைப்பு போன்ற கட்சிகள் தமக்கு பாதிப்பு இல்லாத நிலையில் இதனை நிறைவேற்றுவதிலே முனைப்பு காட்டினாலும் இதில் வடக்கு கிழக்கில் குறிப்பாக கூட்டமைப்பு பாதிப்பு ஏற்படப் போவதில்லை என்பதும் அதில் கூடுதலாக பாதிக்கப்படப் போகின்றவர்கள் மலையக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் தான் மிக மோசமாக பாதிக்கப்படப் போகின்றார் என்பதையும் நூரெலிய அம்பாறை மாவட்டங்களில் வட்டார முறையின் கீழ் ஓரளவு நன்மை கிடைத்தாலும் பதுளை கண்டி ரத்னபுரி கேகாலை களுத்துறை போன்ற மாவட்டங்களில் வாழும் மலையக மக்களுக்கு வட்டார முறையும் விகிதாசார முறையும் கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமையும். சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழும் உத்தேச வட்டாரங்களில் தமிழ் மக்களை இணைந்து வட்டாரங்கள் சிறுபான்மையாக்குவது, உதாரணமாக ருவான்புர பகுதியோடு வெளிபோயா செனன் போன்ற பகுதிகளை இணைத்தல், நோட்டன் பகுதியோடு வெளியோயா பகுதியினை இணைத்தல், தமிழ் மக்கள் கூடுதலாக வாழும் கிராம அலுவலர் பிரிவுகளை 2-3 பிரித்து சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக பகுதியுடன் இணைத்தல், 1948 பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு 1978 வரை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கூட இல்லாது பாதிக்கப்பட்ட நாம் இன்று நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தல் சீர்திருத்தங்களிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பது எம்முடைய கருத்தாகும். உள்ளூராட்சி தேர்தல்களில் எமக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாவிட்டால் எமக்கு வாக்குரிமை இருந்தும் அதனால் என்ன பிரயோசனம்? ஆகவே புதிய உள்ளூராட்சி தேர்தல் முறையில் ஏற்படுத்தப்பட்டும் வட்டார முறை எமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து எம்மை தேசிய நீரோட்டத்தில் இணைத்து கொள்ள வேண்டும். எனவே முடிவாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பு உள்ளூராட்சி அமைச்சரும் பொது நிர்வாக அமைச்சரும் இணைந்து உள்ளூராட்சி நிறுவனங்களையும் பிரதேச செயலகங்களையும் உருவாக்கி அதன் அடிப்படையிலே வட்டாரங்களை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு உள்ளூராட்சி வட்டார முறையில் நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். இது இவ்வாறு இருந்த பொழுதிலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் அதே போல் பிரதம மந்திரி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் முயற்சியாலும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க கௌரவர் ஃபைசர் முஸ்தபா அவர்கள் நேற்று இரவு எங்களுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதிலே நூரெலிய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே எல்லா கட்சிகளையும் இணைத்து கொண்டு, விசேஷமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸையும் இதில் இணைத்து கொண்டு, எங்களிடம் அபிப்பிராய பேதங்கள் இல்லை என்பதை இந்த விஷயத்திலே உணர்ந்து கொண்டு, நூறலிய பிரதேச நூறலிய மாவட்டத்தினுடைய பிரதேச சபைகளை நூறலிய அம்பகம் நூறலிய பிரதேச சபைகளை மூன்று பிரிவுகளாகவும், அம்பகம பிரதேச சபை மூன்று பிரிவுகளாகவும், கொத்மலை இரண்டு பிரதேச சபைகளாகவும், வளப்பனை இரண்டு பிரதேச சபைகளாகவும், அங்குராங்கட்டை இரண்டு பிரதேச சபைகளாகவும் பிரிப்பதற்கான தருவதாக உறுதி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த உறுதியின் அடிப்படையிலே நடக்கின்ற வாக்கெடுப்பிலே நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்திருக்கின்ற அதே நேரத்திலே இதை வெகு விரைவாக செய்ய வேண்டும் என்று கௌரவ ஃபைசர் முஸ்தபா அமைச்சர் அவர்களையும், நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதம மந்திரி அவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை தடுக்கும் வகையிலே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை பாராட்டி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு தல சலாபிரம் மந்துமா
முலாசனே கரு சபாபத்துமணி பலாத் ಪಾಲನ ಸಭಾವನ್ ಅಕರ್ಮಾನ್ಯ ಕರಳ ಹರಿಯಡಮ ಔರ್ದು ದೇಕಕುತ್ ಮಾಸ ದೇಕಾತ್ ದವಸ್ ವಿಸಿಹತರ ಗೆವನ ದವಸೆ ಮೆತಿರುನ ಪ್ಯಾತ್ತಿಮ ವೆನುವಿಮೆ ಪಣತ ಎದಿರಿಪತ್ಕಿರಿಮ ಪಿಲಿಮಂದವ ಅಪಿಟ ತಿಯೆನೋ ಸತುಟಾಕ್ ಎ ಸತುಟ ಅತುಲೇ ಗರು ಸಭಾಪತ್ತುಮನಿ ಎ ಪಣತ ಎದಿರಿಪತ್ಕರಪು ಆ ಕಾರ್ಯ ಪಿಲಿಮಂದ ಸಹ ಎತಂ ಅಂತರ್ಗತಯನ್ ಪಿಲಿಮಂದವ ತಿಯೆನ್ನೆ ಸತುಟಾಕ್ ನಿಮೇ ಸಭಾ ಗತವೆನ್ನಟ ಮಮ್ಮೆಕ ಕಿಯನ್ನಟ ಓನ ಅಪಿ ಅಪೇ ಪಾರ್ಲಿಮೆಂಟು ಇತಿಹಾಸೆ ವೈಸ ಅಮತ್ತುಮಾಗೆ ಡಿಲಾನ್ ಅಮತ್ತುಮಾಗೆ ಅಪಿ ಸಿರುದನಾಗೆಮ ಪಣತಕಟ ಎದಿರಿಪತ್ವೆಚ್ಚ ವಡಿಮ ಸಂಶೋಧನ ಸಂಖ್ಯಾವ ಸಹಿತವಾಯಿ ಮೆತರ ಕೊಮಸಾರಿಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಮೆತರ ಕಮಿಸಮ ವಿಸಿಂಗ್ ಇದ್ರಿಪತ್ ಕರಪು ಸಂಶೋಧನ ಸಹ ಆಂಡೋ ವಿಸಿಂಗ್ ಇದ್ರಿಪತ್ ಕರಪು ಸಂಶೋಧನೆ ಏಕತುವ ಅಪಿಟ ಕಿಯವನ್ನ ವೆನ್ನೆ ವಿಶಾಲ ಸಂಶೋಧನ ಸಂಖ್ಯಾವ ಮೇ ಸಂಬಂಧಿ ಮೆತ್ಯುರನೆ ವೆನುವೆನ್ ದಿಗಿನ್ ದಿಗಟ ಮಾರ್ಗ ಅರಗಲ ಕರಪು ದೇಶಪಾಲನ ಕಂಡಾಯ ಮಕ್ ವಿದ್ಯೆ ಕಬಾದ ವಿಪಕ್ಷ ಗರು ಕಥಾನಾಗ ತುಮಾಟ ಕ್ಯೂವ ದವಸ್ ತುನಕಟ ಪೆರ ಅಪಡ ಮೇ ಸಂಶೋಧನ ಯೋಮಕರನ್ನು ಕಟ್ಟುತು ಕರನ್ನ ಟೀ ಕೇಲ ಎದುಮ ಪರಂದುನ ಈಯೇ ದವಾಲ್ ದೊಲಹಾವಿನೋಡ ಮೇಕ ಲಬಾದೆನ್ನ ಕಟ್ಟುತು ಕರನ್ನ ಆಯ್ ಕೇಲ ಈ ದವಾಲ್ ಎಕ್ಕಟ ನತಿ ನಿಸಾ ಹುವಮಕೋ ಹವಸ ಹಾಯ ವೆನ್ನಕೋಟ ಅಪಡ ಎದಿರಿಪತ್ ಕರನ್ನ ಆಯ್ ಕೇಲ ಅದು ಉದೇ ನಮೆಯ 45ಟ ಪಮನ ಲಭಿನಕ ಮೇ ಸಂಶೋಧನ ಸಂಬಂಧ ಕಿಸಿದು ಅಧ್ಯಯನ ಕರನ್ನ ಮೇ ಮಂತ್ರಿರು 58 ದಿನಾಟ ಅವಸ್ಥಾಕ್ ಲಭಿನೆ ನೇ ಫೈಸಾ ಎಮತುಮ ಪ್ಯಾದಲು ಪಿಲಿಗತ್ತ ಈ ಸಂಬಂಧ ಸನ್ನಿವೇದನೆ ಕಪಿತ್ತಕ ಕರನ್ನ ಬರುನಾ ಕಿಲ ಕಿನ ಕಾರಣ ಈ ಸಮಯ ಅಂತರ್ಗತ ಕಾರಣಾವಳ ತಿನ ಬರಪತಲ ಕಮ ನಿಸಾ ದೇಶಪಾಲನಿಕ ತಿನ ಯಮ್ಯಂ ವಿಷಮತಾವ್ಯ ನಿಸಾವೇ ತಮ ಅಪಿ ಇಲ್ಲಿ ಮಕ್ಕರೆ ಮೇಗ ಪಿಲಿಬಂದ ಅಧ್ಯಯನ ಕರನ್ನ ಯಮ್ ಅವಸ್ಥಾವಕ್ ದಿನಟ ಕಿಲ ಈಯೇ ಗರು ಅಮತುಮಣಿ ಮೆತಿವರ್ಣ ಕೊಮಿಸಮೇ ಸಭಾಪತಿ ಮಾತುಲು ಕಿಸಿಯಕುತ್ ಮೇ ಪಿಲಿಬಂದ ಕಿಸಿದು ಆಕಾರಕ ಸನ್ ನಿವೇದನೆಯ ರಹಿತವ ಹಿಟಿಯೇ ಐಸಾ ಅಪಿ ವಿಶೇಷ ನೀತಿಪತಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ತೋಟ ಮೇಗ ಪಹದಲಿ ಕರನ್ನ ಟೋಣ ಮೇ ವಿಶಾಲ ಸಂಶೋಧನಾ ಸಂಖ್ಯಾ ಸಹಿತ ಮೇ ಮೇಕ ಎತ್ತಡಮ ಗರು ಸಭಾಪತ್ತುಮಣಿ ಮೇಕ ಸಂಶೋಧನೆಯ ನೆಮೇ ಮೇ ಮೇಕ ವೆಣತ್ ವಚನಗಿನ್ ಕಿನವನ ಅಲುತ್ ಪಣತ ಅಲುತ್ ಪಣತಾಕ್ ಮೇ ಪಣತೆ ತಿಯನ ವಪಸರೆಯ ಎಲಿಯಟ ಗಿಹಿಲ್ಲ ಪಣತೆ ದೀಪು ಬಲೆಯ ಎಲಿಯಟ ಗಿಹಿಲ್ಲ ಪಣತೆ ಪ್ರಕಾಶನೆಯ ಎಲಿಯಟ ಅಬಿಲ್ಲ ಅಲುತ್ ಪಣತಾಕ್ ಇದಿರಿಪತ್ ಕಿರಿಮಕ್ ವಿದ್ಯೆಟ ಅಪಿ ಮೇಕ ಕಿಯವಗಾನ್ನೆ ಮೇಕ ಕಿಯವಗಾನ್ನೆ ನೀತಿಪತಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಎಕಡ ಇಡ ದುಣ್ಣನ ಎಕಡ ಅವಸರ ದುಣ್ಣನ ಸ್ಕೋಪಗೆ ಎಲಿಯಟ ಅನ್ನ ಎಬಿಲಮ್ನ ಅಪಿ ವೆನಮ ಕಥಾಕರನ್ನಟೋಣ ನಮುತ್ ಮೇರಟೇ ಮಿನಿಸುಂಟ ಗರು ಸಭಾಪತ್ತುಮಣಿ ಮೇ ಮೋತೆ ಅವಶ್ಯಲಾತಿಯನ್ನು ಮೆತಿವರಣ ಅಪಿ ದಿಗಿಂದಿಗಟ ಮಾರಗಲ ಕರ ಮೆತಿವರಣ ವೆನುವೆ ಡೆಂಗು ರೋಗಿಯ ಉತ್ಸನ್ನ ವೆಚ್ಚ ವೆಲಾವೆ ಮಧುರವಂಗೆ ತೊರ ನಿಂದಕ್ಕ ಅವಶ್ಯಲಾತಿಯನ್ನು ಮಿನಿಸುಂಟ ಮಧುರವಂಗೆ ತೊರ ನಿಂದ ಎಸ ಮಧುರು ನೆತಿವ ನಿದಾಗನ್ನ ಮಿನಿಸುಂಟ ಅವಶ್ಯವೆನ್ನೆ ಮುಖದ ಕ್ರಮವೇದೆ ಏಕ ಮಧುರು ದಲಕ್ ವೆನ್ನ ಬುಲ್ವ ಮಧುರು ಕೊಯ್ಲಕ್ಕ ವೆನ್ನ ಬುಲ್ವ ಪೆಂಗಿರಿ ತೆಲ್ಕಾಗಿನ ವೆನ್ನ ಬುಲ್ವ ಕಜು ಪುಳುಸಲ ಟಯರ್ ಪುಳುಸಲ ದುಮಾರಕ್ಕೆ ವೆನ್ನ ಬುಲ್ವ ಮಿನಿಸುಂಡ ಅವಶ್ಯ ನಿಂದ ಡೆಂಗು ಮಧುರ ಕೆಮ್ ಬೇರೆ ಸುವಪಾಸು ನಿಂದಕ್ಕೆ ಅವಶ್ಯಲಾತೀನ ಅನಿವಾಗಿ ತಮಾಯಿ ಏಕ ದಿಕಟ ಅವ್ರದ್ದು ದೆಕ್ಕ ಹಮಾರ ವಡಿ ಕಾಲ ಯಾಕ ಮೆತಿವರನ್ನ ನೆತಿವ සහ ඒ අවසන් දිනේ පළාත් සභා මැතිවරණයත් කල්තබන්නට අවශ්‍ය එකට වෙන නිර්වචන තමන්නාසට තියෙන්න පුළුවන් කල්තබන්නට අවශ්‍ය පනත් කෙටුම්පත සංශෝධනය ටේබල් කරලා තියෙන වෙලාවක මිනිසුන් මැතිවරණයක් අවශ්‍ය වෙනවා එසා පළමුවෙන්ම තමන්නාසල සභානායකතුමා ඇතුළු ඇතම් කතිකය ඔක්කොම නෙමෙයි ඒකාබද්ධ විපක්ෂ රැංගිල්ල දික් කරා ඒකාබද්ධ විපක්ෂය විදියට අපි මැතිවරණයෙන් පැනලා යන්න හදනවායි කියලා ඒක ඒ චෝදනාවට උරුම වූ පිළිකුලෙන් යුතුව අපි ඒ චෝදනාව ප්‍රතික්ෂේප කරනවා මැතිවරණයක් ලබා ගැනීම වෙනුවෙන් අපි කරපු දේවල් මම ඉගින් එක කියන්න යන්නේ නැහැ සභාවේ කරපු විවාද ගැන අපි කතා කරන්න යන්නේ නැහැ අපි අධිකරණයට ගියා ගරු ඇමතුමනි අධිකරණයට ගියා 2016 තුන්වෙනි මාසේ දෙවනිදා ඔබතුමා දන්නව නඩුව අහලා ඉවරයි 2016 හතරවෙනි මාසේ 17 වෙනිදා නඩුව අහලා ඉවරයි ගරු සභාපතිතුමනි මාස 4කට ඉස්සර වෙලා මේ මොහොතේ දක්වා තීන්දුව නැහැ අපේ ඇතැම් මන්ත්‍රීවරුන් නීතිපති දෙපාර්තමේන්තුවේ අධිකරණයට මේ සභාව ඇතුළේ ඉඳගෙන නිර්දය විදියට පහර දුන්න ආකාරයට අපි පහර දෙන්න උත්සාහ ගන්නේ නැහැ නමුත් නඩුව අහලා ඉවරයි මාස 4ක් නඩු තීන්දුව නැතුව බලාගෙන ඉන්නවා ඒ කුමක් නිසාද අද අපට ඇඟිලි දික් කරන කවුද දිගින් දිගටම මැතිවරණ කල්යාමට ඇරෙහිව අධිකරණයට ගියේ කවුද මේ විවාදයට සමාජය එකතු වුනේ එසා ඒ චෝදනාව මම නැවත කියනවා චෝදකයන්ට උරුම වූ පිළිකුලෙන් යුතුව අපි ඒ චෝදනාව ප්‍රතික්ෂේප කරනවා අපිට මේ මොහොතේ ලැබිච්ච කෙටි වෙලා අපිට ගරු සභාපතිතුමනි තියෙන්නේ ඒකබද විපක්ෂ අපි 52 දෙනාටම විනාඩි 52යි විනාඩි 9ක සොච්චම් කාලයක් 10ක සොච්චම් කාලයක් මට තියෙන්නේ මේක විශාල වශයෙන් මේ ගැන විග්‍රහ කරන්න වෙලාවක් නමුත් මේ කෙටි කාල සීමාව තුළදී පනත සම්බන්ධයෙන් කරුණු තුනක් මම ඔබතුමාගේ අවධානයට යොමු කරනවා මේකේ 9 වෙනි වගන්තයේ තියෙන තමනාසල සංශෝධනය කරනවා යම් පළාත් පාලන ආයතනයක ඡන්ද විසීම අවම වශයෙන් 1 වසරකට පෙර එම පළාත් පාලන ආයතන තුල පිහිටි යම් රාජ්‍ය ආයතනක සේවය කිරීම අවසන් නොවූ එම පළාත් පාලන ආයතන සඳහා නාමජන ඉල්ලා සිටින යම් තැනැත්තෙක් නුසුදුස්සෙක් වෙනවා කියලා. අලගේවන් නැම තමයි ගැන කතා කරා. නුසුදුස්සෙක් වෙනවා කියලා. මේක නෙමෙයි තිබුණේ බනතේ. මම පෞද්ගලික අහවම අලගේවන් නැම තමයි මට කිව්වේ නෑ ඉස්සර තිබ්බ එකමයි කියලා. මම දැන් ඔබතුමා පිළිගන්න තුන එක නෙමෙයි. අවුරුද්දක් ඇතුළත අදාළ ප්‍රදේශයේ රාජ්‍ය සේවයේ නියුතු නිලධාරියෙක් මේක වැරදි. අපි ඔබතුමාට සංශෝධනයක් විදියට සභානායකතුමා කව සංශෝධන ඉදිරිපත් කරන කතාවේදී සංශෝධනයක් ඉදිරිපත් කරනවා කරුණාකරලා මේක ඉවත් කරන්න. මාතර දිස්ත්‍රික්ක ගරු මන්ත්‍රීතුමනි ඇමතුමනි 120ක් ඉන්න මන්ත්‍රීවරුන්ගෙන් 31ක් මේ යටතේ නැවත ඡන්දිල්ලන්න බැරි වෙනවා. මේකනම් නියමය මේකනම් වගන්තිය කාගේ වුණාට මන් දන්නේ ආවේ. දැන් අලුගියන් ඇමතුමත් කියන එක වැරදි කියලා. එන කාගේ වුණාටද මේක ඉන්නේ. එසේ අපි සංශෝධන කර ඉදිරිපත් කරනවා කරුණාකරලා මේක ඉවත් කරන්න. ඒ පළවෙනි සංශෝධන අපි ඉදිරිපත් කරනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි මේ අලුත් ක්‍රමයේ යටතේ සභාවන් මැතිවරණ ක්‍රමයේ යටතේ එක සංඛ්‍යා ලේඛන සහිතව ඔබට ඉදිරිපත් කරන්න පුළුවන්. ඒක කාලේ නැති නිසා හැබැයි අපිට තාම වගකීමෙන් කියන්න පුළුවන් මේ අලුත් ක්‍රමයේ යටතේ සභාවන් අස්ථාවර වෙනවා. සභාවන් අස්ථාවර වෙනවා. අනුගණිත ක්‍රමයේ යටතේ. ඔබතුමන්ලගේ කොට්ටාස වල මේක ආදේශ කරලා බලන්න. සභාවන් අස්ථාවර වෙන ආකාරය ඔබතුමන්ලට පැහැදිලිව තේරුම් ගන්න පුළුවන් වෙනවා. ඒ කියන්නේ සියලුම කොට්ටාස එක්තරා දේශපාලන පක්ෂයක් විසින් ජයග්‍රහණය කරොත් පමණක් ස්ථිර නොසලෙන සභාවක් පවත්වාගෙන යෑමේ හැකියාව තියෙයි. බොහෝ තැන්වලදී ගණිතමය විග්‍රහකින් අපිට කියන්න පුළුවන් අපිට සභාවේ ජයග්‍රහණය කරන කණ්ඩායමට වඩා කොට්ටාස මට්ටමින් බහුතරයක් ඊට එරෙහි මන්ත්‍රීවරුන් සභාව තුළ ඉන්න පුළුවන්. 50 තියෙනවා. 50%කට වඩා වැඩි නම් සභාපතිවරයා පත්විය යුත්තේ අදාළ ස්වාධීන කණ්ඩායමෙන් ගෝ අදාළ පක්ෂයෙන් කියලා. ඒකත් හැබැයි ඊට වඩා වෙනස් තත්වයක් අපි කියනවා මේක එල්ලන සභාවක් නිර්මාණය වෙන්න පුළුවන්. ගරු ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා එදා 1.87 අංක 15 දරන පනත හදද්දී ඇයි බෝනස් බන්ති දුර දෙකක් දුන්නේ ජයග්‍රහණය කරන පක්ෂයට? හෝ කණ්ඩායමට, හෝ ස්වාධීන කණ්ඩායමට මේ ප්‍රාදේශ සභා ස්ථාවරව පවත්වාගෙන යා යුතු නිසා ජයග්‍රහකයා කවුද කියන එක නෙමෙයි ප්‍රශ්නේ. නිල්ද කොළද රතුද කියන එක නෙමෙයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. ජයග්‍රහණය කරන දේශපාලන පක්ෂයට තමන්ගේ බලය තීන්දු ගැනීම හැකියාව නැත්තම් දිනන් මගේ මිත්‍රයමතුනි මෙන්න මේ මේ ආණ්ඩුව වගේ සභාවන් තමයි එන්නේ. තීන්දු ගන්න බෑ.
ගරු මන්තුමා කාලය අවසන්යි.
එයාට නෑ මට තව විනාඩි දෙකක් තියෙනවා.
නෑ නෑ. විනාඩි
විනාඩි දෙකක් තියෙනවා ගරු
මන්තුමා. ඒ නිසා අවසන්යි. විනාඩි 10 අවසන්යි.
මට තව විනාඩි දෙකක් ඔබතුමෙන් ඉල්ලනවා. ඒ නිසා මම ඔබතුමාට යෝජනා කරන කරුණා කළා සංශෝධනයක් විදියට සභාවන් ස්ථාවර කරන්න නැතුව ඒ බෝනස් මන්ති දුර කවුරුනෝ ජයග්‍රහණය කරන්න කන්නාමලට ලබා දෙන උදව් කටයුතු කරන්නට කියලා. ඒ වගේම තව එකම කාර්ය වැදගත් කාරණාවක් තියෙනවා. කාලය නැති නිසා. දැන් කොට්ටාස ක්‍රමය තමනාසලා අපි ඔක්කොම අගය කරන ක්‍රමයක්. අපි මේ පෙනී හිටියා. මන අප මැතිරණ ක්‍රමය වෛරක්කාරී, විනාශකාරී, වේදනාකාරී මැතිරණ ක්‍රමයක් කියලා කියන එක අපි පුන පුනා කිව්වා. අපි දැනුත් ඉන්නේ ස්ථාවරේ. කිසිම කටලොක් නැහැ. දිනේෂ් ගුණවන්ත නැමතුමා ඒකට නායකත්වය දුන්නා. අපි ආණ්ඩු කාලේ මහින්ද රාජපක්ෂ ජනතුන්ගේ නායකත්වයෙන් තිබිච්ච ආණ්ඩුව ඇතුලේ අපි ආනම්මරෙන් කියන්නේ. ඉතින් මිදෙන්න අපිට මොනාවක් නැහැ. හැබැයි කොට්ටාස ක්‍රමය ඇතුලේ කොට්ටාසේ මන්ත්‍රීවරයෙක් මිය ගියොත් කොට්ටාසේ මන්ත්‍රීතුමා මිය ගියොත් තමන්නාසෙන් දැන් මොකද යෝජනා කරන්නේ? චිට්ටකින් එනවා. චිට්ටකින් එනවා. අතුරු මැතිරණ නැහැ. සංශෝධනයක් කියලා අපි යෝජනා කරනවා. කරුණාකරලා අතුරු මැතිරණ තියන්න. කොට්ටාස සංකල්ප පදනම ඒක. දැන් ඔබතුමන්ම කියන කරු අගමැතිතුමා කියනවා මේ ක්‍රමේ තමයි පාර්ලිමේන්තු මැතිරණ තියෙන්නේ. ඒක හොඳයි. හැබැයි මොකද වෙන්නේ? පාර්ලිමේන්තුවේ අතුරු මැතිවරණ නැහැ එහෙමනම්. චිට්ටෙක් එනවා. චිට්ටෙක් එනවා. 78 විවස්ථාවෙන් ආපු පළවෙනි චිට් මන්ත්‍රීවරයා ජෝන් අමරතුංග මන්ත්‍රීතුමා. චිට් මන්ත්‍රීවරයා. ඒ චිට්ටාගේ ආගමනය නැවත සිද්ධ වෙනවා මේ ක්‍රමය ඇතුලේ. එස කරුණාකර මේක ඉවත් කරගන්න. මේක ඉවත් කරගන්න. මීට වඩා දීර්ඝව කරුණු සඳහන් කරන්න අවශ්‍ය වුණත් තමනාසලාගේ කාලය. තමනාසලා අපිට දීපු කාලය. එස මේ මැතිවරණ ක්‍රමයෙන් බැහැර වෙලා කාටවත් පැනල යන දෙන්න එපා. ඒක අපේ ඉල්ලීම. මැතිරණ අවශ්‍යයි මිනිසුන්ට. පළාත් සභා මැතිරණවලදීත් අපි කියන්නේ ඒකමයි. දේශපාලන පක්ෂවල ඉතිහාසයක් තියෙනවා. පාර්ලිමේන්තු මැතිරණ පාව කල් දාපු ඉතිහාසයක් තියෙනවා. එක්සත් ජාතික පක්ෂයේ ඉතිහාසය තියෙන පක්ෂේ. එතෙන්ට තල් වෙන්නේ නැතුව මැතිරණේ පවත්වන්න ඕන. හැබැයි ඒ ක්‍රමය රටේ ජේ.ආර්. ජයවර්ධන ජනාධිපතිතුමා කිව්වා ගරු සභාපතිතුමනි 78 අලුත් මැතිවරණ ක්‍රමය හදලා කිව්වා මේ ක්‍රමය ඇතුලේ එක්සත් ජාතික පක්ෂය සදාකාලිකයි කියලා. එහෙම මැතිවරණ ක්‍රම හදන්න බෑ. ඒකට මේ විවුත්තේ අවසාන වශයෙන් මේ චෝදනා ක්‍රමයකට උත්තරයක් දෙන්නට ඕන. මේ කට් ඔෆ් මාක් එක අපි යෝජනා කර කියනවා 105 කියන එක ජේවීපී එකට අසාධාරණයි. අපි පැහැදිලිව කිව්වා ජේවීපී එකේ කුඩා ධාරාවේ දේශපාලන පක්ෂල අසාධාරණයි. ඉවත් කළ යුතුයි කියලා. හැබැයි යෝජනා කරන අපි අඩු ගානේ 2%ක 2%ක වත්තන එක තියන්න. 2%ක 2%ක තන එක තියන්න. 5% වැඩි කියන එක අපි පිළිගන්නවා. අපි සංශෝධනක් ඉදිරියට ඔබතුමාට ඉදිරිපත් කරනවා. ඉතින් අවසාන වශයෙන් මැතිවරණයක් තියන්නට ඕන. මේ මොහොතමයක් යෝජනා කරන්නට ඕන. මේ මොහොතේ කාටද වාසිය කියලා කියන එක තීන්දුව කරගන්න නෙමෙයි. එනිසා පළාත් පාලන මැතිවරණය කියලා කියන්නේ පළාත් පාලන කියලා කියන්නේ ගරු සභාපතිතුමනි විශ්වීය සංකල්පයක්. පාරේ ලයිට් දාන එක පාරේ කුණුව දෙන එක නෙමෙයි පළාත් පාලන ආයතනයක මූලික වගකීම. ඒක තමයි පදනම. ප්‍රජාතන්ත්‍රවාදයේ පදනම පළාත් පාලන දේශපාලනය. ඒක අවුල් කරන්න නැතුව තවත් ව්‍යාකූල තත්ත්වයක් ගෙන යන්න නැතුව කඩිනමින් නිරෝගී මැතිවරණ ක්‍රමයක් වෙනුවෙන් මේ සභාවේ මතය එකතු කරන්න කියලා ආරාධනා කරමින් මම යන බොහොම ස්තුතියි.